அதை சொல்கின்றார். மாயாமலம் பந்தம் பண்ணுதலாவது. மாயாமலம் எப்படி பந்தம் பண்ணுகிறது, கண்மவளம் எப்படி போகம் பண்ணுகிறதுன்னு பார்த்தோம். போகத்திற்கு முதற் காரணமா இருக்கின்றது, அதாவது முளை தோன்றுவதற்கு முளைத்தர் சக்தி, நெல்லிடத்திலே முளைத்தர் சக்தி முதற் காரணமாயிருந்து முளையை தோற்றுவிக்குமாறு போல இந்த கண்மமானது முதல் காரணமாயிருந்து உயிரிடத்திலே சுக துக்க அதாவது இன்ப துன்பங்களாகிய போகங்களை தோற்றுவிக்கிறது. ஆகவே இன்ப துன்ப போகங்களுக்கு கண்மம் முதல் காரணம். இப்ப மாயாமலம் பந்தம் பண்ணுகிறதுன்னு சொல்றாங்க, அது எப்படின்னா மாயாமலம் பந்தம் பண்ணுதலாவது. உதாரணத்துக்கு வருவோம், முளைத்தற்கு அனுகூலம் செய்து உடன் நிற்கும் தவிடு போல அச்சுகதுக்கங்கள் ஆண்டு தோன்றுவதற்கு துணை காரணமாய் தன் காரியமாகிய தனு கரண முதலியவற்றையும் உயிரையும் இயைவித்து நிற்றல். ஆக மாயாமலத்தினுடைய வேலை என்ன, பந்தம் பண்ணுதல். பந்தம் பண்ணுதல்னா என்ன, இதுல மாட்டிக்கிட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை உண்டாக்குதல். அதாவது கண்மமலம் என்ன செய்தது, போகம் பண்ணியது. போகம் பண்ணியது என்றால் போகத்தை தோற்றுவித்தது. போகங்கள் எவை, இன்பங்கள் துன்பங்கள், இவை ரெண்டும் தான் போகங்கள். அந்த போகங்களாகிய இன்ப துன்பங்களை கண்மமலம் என்ன செய்தது, முதல் காரணமாயிருந்து தோற்றுவித்தது. சஞ்சித கண்மம் புண்ணிய பாவமாகிய அந்த சஞ்சித கண்மம் முதல் காரணமாயிருந்து முறையே இன்ப துன்ப போகங்களை தோற்றுவித்தது. இது முளைத்தர் சக்தி நெல்லிடத்தில் இருந்து முளையை தோற்றுவிப்பது போலும். இனி மாயாமலம் எவ்வாறு பந்தம் செய்கின்றது, பந்தம்னா என்ன, மாட்டிக்கொண்டு இருக்கும்படியாக வைப்பது. இந்த கண்மம் தோற்றுவித்ததே போகங்கள், இன்ப துன்ப போகங்கள், இவற்றை வந்து உயிர் வந்து அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்குதல், அதுதான் பந்தப்படுத்துதல். என்ன செய்ய, நான் இந்த ஊரை விட அந்த ஊருக்கு போனாதான் வசதியா இருக்கும், ஆனா என் கூட இவங்கெல்லாம் இருக்காங்களே, இவங்கெல்லாம் எனக்கு பந்தம், இவங்க பந்தத்துல மாட்டிக்கிட்டு நான் இங்க இருந்து அங்க போக முடியல என்று உலக வழக்கில் பேசுறோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கண்மம் தோற்றுவித்த இன்ப துன்பங்களாகிய போகங்களை இந்த ஆன்மா அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழலை உண்டு பண்ணுதல், அதுதான் மாயாமலம் செய்கின்ற வேலை, அதை தான் பந்தத்தை செய்கின்றதுன்னு சொன்னோம். எப்படி அந்த சூழலை உண்டு பண்ணுகிறது அப்படின்னு சொன்னா, அங்க உதாரணத்துக்கு வருவோம், நெல்லிடத்தில் உள்ள முளைத்தர் சக்தி முளையை தோற்றுவிப்பது போல, முளையை தோற்றுவிக்கிறது அல்லவா, அப்போ தவிடு என்ன செய்கிறது, அதற்கு அனுகூலமாய் உடன் நிற்கின்றது, அதற்கு உதவி செய்வதாக உடன் நிற்கின்றது. முளை தோன்றுவதற்கு அந்த தவிடும் வந்து துணை செய்து உடன் நிற்கிறது. அத மாதிரி சுகதுக்க போகங்களை ஆன்மா அனுபவிப்பதற்கு கண்மம் முதல் காரணமாய் இருந்து தோற்றுவித்த அந்த சுகதுக்கங்களை அந்த இன்ப துன்பங்களை ஆன்மா அனுபவிப்பதற்கு இந்த மாயை என்ன செய்கிறதுன்னா, தன்னுடைய காரியங்களை, மாயையின் காரியங்கள் எவை நமக்கு தெரியும், தனு கரணம் புவனம் போகம். இந்த மாயையானது தன்னுடைய காரியங்களாகிய தனு கரண புவன போகங்களை உயிரோடு சேர்த்து வைத்து, தன்னுடைய காரியங்களாகிய தனு கரண புவன போகங்களையும் உயிரையும் இயைவித்து நிற்றல், ரெண்டையும் இணைத்து நிற்கின்றது இந்த மாயை. உயிரையும் தனுகரணாதிகளையும் இயைவித்து பொருந்த செய்து இந்த மாயை விளங்குகின்றது. அப்போ உடல் கருவிகள் கூட கூடிட்டுனா இந்த உயிர் வந்து சார்ந்ததன் வண்ணமா அந்த உடலாகத்தான் அந்த உயிர் நிற்கும். அப்போ உங்க உடலுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை இந்த உயிர் வந்து அனுபவிக்கத்தான் செய்யும். அப்படி அனுபவிக்கத்தான் செய்யணும் அப்படிங்கிற நிலைமையை உண்டு பண்ணிருந்து பாத்தீங்களா, இதுதான் பந்தப்படுத்துதல். இப்படிதான் இருக்கணும், இதுல இருந்து மீள முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு நிலைமையில் தள்ளிவிடுதல் தான் பந்தப்படுத்துதல். ஆகவே மாயை பந்தப்படுத்துதலை மிக தெளிவாக கூறினார். அச்சுகதுக்கங்கள் ஆண்டு தோன்றுவதற்கு துணை காரணமாய் மாயை பந்தப்படுத்துதலை மீண்டும் பார்ப்போம். அச்சுகதுக்கங்கள், அச்சுகதுக்கங்கள்னா கண்மமலம் முதல் காரணமாய் இருந்து தோற்றுவித்த சுகதுக்கங்கள் ஆண்டு தோன்றுவதற்கு துணை காரணமாய் தன் காரியமாகிய தனுகரணம் முதலியவற்றையும் உயிரையும் இயைவித்து நிற்றது. ஆண்டு தோன்றுவதற்குன்னா உயிரின் அறிவில் தோன்றணும், இது இன்பம் இது துன்பம்னு உயிரின் அறிவில் அனுபவம் நிகழும். உயிரின் அறிவில் ஏன் நிகழுது, இன்ப துன்பங்கள் உடலுக்குத்தானே வருது. அப்போ அந்த உடலையும் உயிரையும் இந்த மாயாமலம் இயைத்து நிற்கிறதுனாலே, இயைத்து நிற்பதனாலே உடலுக்கு வந்ததை உயிர் தனக்கு வந்ததாக கருதுகின்றது. ஏன்னா இந்த உயிரினுடைய தன்மை சார்ந்ததன் வண்ணமாது. ஆகவே தன்னுடைய காரியமாகிய தனுகரணாதிகளையும் உயிரையும் இயைவித்து இந்த மாயை நிற்பதனாலே சுகதுக்கங்களை உயிர் நுகர்வதற்கு மாயை துணை காரணமாகின்றது. சரி, ஆணவ மலம் என்ன பண்ணுகிறது? அது போத்திருத்துவத்தை செய்கிறது. அப்படின்னா என்ன? அதையும் உதாரணத்தோடு இணைத்து அருமையாக விளக்குகின்றார்கள். ஆணவ மலம் போத்திருத்துவம் பண்ணுதலாவது அம்முளை ஆண்டு தோன்றதற்கு நிமித்த காரணமாகிய உமி போல. உதாரணத்துக்கு நாம வரணும். அதாவது நெல்லிடத்திலே முளை தோன்றுகிறது, அது மாதிரி உயிரிடத்திலே இன்ப துன்பங்கள் விளைகின்றன. நெல்லில முளை தோன்றுவதற்கு முளைத்தற் சக்தி முதல் காரணம், தவிடு அனுகூலமாய் உடன் நிற்கும் துணை காரணம், உமிதான் வந்து அங்க நிமித்த காரணம். எது? முளை தோன்றுவதற்கு. அது மாதிரி உயிரிடத்தில் இன்ப துன்பங்களாகிய போகங்கள் விளைவதற்கு முதல் காரணமாய் இருந்து முன்வினையாகிய முதல் காரணமாய் இருந்தது கண்மம். இந்த கண்மம் தான் இன்ப துன்பங்களை தோற்றுவித்தது. மாயை வந்து உடலையும் உயிரையும் இயைந்து நிற்க செய்து அந்த இன்ப துன்பங்களை உயிர் நுகரும்படி அதனை பந்தப்படுத்தியது. ஆணவ மலம் என்ன செய்கிறது அப்படின்னு சொன்னா கோத்திருத்துவம் செய்கிறது. அது எப்படின்னா, அம்முளை ஆண்டு தோன்றுவதற்கு நிமித்த காரணமாகிய உமி போல அத்தோற்றத்திற்கு நிமித்த காரணமாயவற்றை முருகுவித்து நின்று அச்சுகதுக்கங்களை உயிர் நுகருமாறு நிலைபெறுத்துதல் எனக் கொள்க. இதை ஆழ்ந்து சிந்திக்கணும். என்ன சுகதுக்கங்கள் தோன்றுவதற்கு நிமித்த காரணமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முருகவிக்கு முருகவித்து நிற்க செய்கிறது இந்த ஆணவ மலம். சுகதுக்கங்களை நுகர்வதற்கு நிமித்த காரணமானவற்றை எல்லாம் முருகவித்து, அதாவது முற்றச் செய்து வைப்பது இந்த ஆணவ மலம். என்ன அப்படின்னா, உயிர் வந்து உடலோடு கூடிவிட்டாலே உடலுக்கு வந்த இன்ப துன்பங்களை தனக்கு வந்ததாக கருதி அது நுகரத்தான் செய்யும். மாயாமலம் அவ்வாறு தன் காரியமாகிய உடலையும் உயிரையும் கூடி நிற்க செய்கிறது. சரிதான். ஆனாலும் இந்த உயிரிடத்திலே யான் எனது என்ற உணர்வு தோன்றினால்தான் அது வினைப்படனை அனுபவிக்கும். யான் எனது என்ற உணர்வை நன்கு முதிரச் செய்வது எது அப்படின்னா இந்த ஆணவ மலம். யான் எனது என்ற உணர்வில் அந்த உயிர் நின்றால்தான் அது வந்து துகதுக்கங்களை அனுபவிக்க முடியும். உடலோடு கூடியிருத்தல் மட்டுமே அங்கு போதாது. அதனால தான் அங்கு சொன்னாங்க, நிமித்த காரணமாயவற்றை நான் யான் எனது என்ற உணர்வுகளை அகப்பற்று புறப்பற்று விடையந்தோர் இவற்றையெல்லாம் முருகச் செய்து நிற்பது ஆணவ மலம். அதனால இந்த போகத்தை நுகரக்கூடிய ஒரு போகம் நுகர்வோன் என்ற நிலையிலே உயிரை வைக்கின்றது. எவன் ஒருவன் யான் எனது என்ற உணர்விலே நிற்கின்றானோ அவன் தான் போகத்தை நுகர முடியும். போகத்தை நுகர்வோனாக ஒருவன் விளங்கினால் அதுதான் நம்ம என்ன சொல்றோம், போத்திருத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். போத்திருத்துவம்னா போகம் நுகர்வோன் ஆதல் தன்மை, போகம் நுகர்வோனாக விளங்கும் தன்மை, அதுதான் போத்திருத்துவம். இந்த ஆணவ மலம் தான் உயிரை போகம் நுகர்வோன் என்ற நிலையில் வைக்கின்றது. யான் எனது என்ற உணர்வு அவனுக்கு வந்துவிட்டது என்ன, அப்ப அவன் போகம் நுகர்வோன். இந்த யான் எனது என்ற உணர்வு நீங்கிட்டா அப்ப அவன் சிவன் அடியான், முத்தி இன்பத்துக்குரியவன். ஆகவே ஒருவனுக்கு யான் எனது என்ற உணர்வு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கு மலச்சார்பு அழுத்தமாக உள்ளது என்பது இதன் கருத்து. ஆகவே போத்திருத்துவம் என்ற சொல் நமக்கு புதிய சொல்லாக இருக்கலாம். ஆனால் ஆணவமலத்தை பற்றி சொல்லக்கூடிய இந்த அதிகரணத்து பாடலின் ஒன்றிலே அந்த சொல்லாட்சி இடம்பெற்றது. பொய்மை செய் போக வந்த போத்திருத்துவங்கள் பண்ணும் அப்படின்னு இந்த பாடல மட்டுமல்ல, ஒன்றதாய் அநேகச்சத்தி உடையதாயின்னு சில பாடல்களுக்கு முன்னால் பார்த்தோமே, அதிலே வந்து அறிவோடு தொழிலை ஆர்த்து நின்று போத்திருத்துவத்தை நிகழ்த்தி என்று சொல்லப்பட்டது. அந்த பாடல் விசேட உரையில நம்ம சுவாமிகள் போத்திருத்துவம் போக நுகர்ச்சிக்கு வினை முதல் ஆதல் தன்மை, போகத்தை நுகரக்கூடிய கர்த்தா அப்படின்னு இந்த ஆன்மாவை நிறுத்துவது எது? ஆணவ மலம். அதுதான் போத்திருத்துவம் செய்தல். ஆகவே இதன் மூலம் அரிய உண்மையினை அறிந்து கொண்டோம். முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம்னு ஏற்கனவே முதல் சூத்திரத்தில் பார்த்திருக்கின்றோம். அது உலகிற்கு சொல்லப்பட்டது. உலகிற்கு முதல் காரணம் மாயை, உலகிற்கு துணை காரணம் சக்தி, உலகிற்கு நிமித்த காரணம் சிவம். இங்க வந்து நாம அதே மாதிரி பார்த்தோம், முதல் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் இங்க எதற்காக சொல்லப்பட்டன என்றால், உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு. உயிர் அனுபவிக்கக்கூடிய இன்ப துன்பங்களுக்கு முதல் காரணம் எது, துணை காரணம் எது, நிமித்த காரணம் எது, நம்ம வாழ்வியல் கருத்து இது. ஏன்னா வாழ்க்கைனா இன்ப துன்பம் ரெண்டும் மாறி மாறி வருமையா, அதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லாதவர்களே இல்லை. ஆக இன்ப துன்பங்களாகிய போகங்களை தான் நாம நுகர்ந்து வருகின்றோம். இந்த இன்ப துன்பங்களுக்கு முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் எல்லாம் உள்ளன தெரியுமா? அது தெரிஞ்சாதான் சைவ சித்தாந்தி. அது சொன்னது சைவ சித்தாந்தி மட்டும்தான். ஏன்னா முற்றும் உணர்ந்த சிவபெருமான் அறிவித்த சமயம் சைவ சமயம். திருமந்திரம் அற்புதமாக இதை சொல்கின்றது. வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே சைவ பெருமை தனிநாயகன் நந்தி. வையத்துள்ளார்க்கு வகுத்து வைத்தானே, அவன் தான் முதல்ல சொல்ல முடியும். அறிவித்தால் தான் உயிர்கள் அறியும். என்ன சொல்லியிருக்கிறான், இன்ப துன்பங்களை அனுபவித்து வருகின்றீர்களே, இந்த இன்ப துன்பங்களுக்கு மூன்று காரணங்கள் உள்ளன. ஒரு காரணம் அல்ல, மூன்று காரணங்கள் உள்ளன. அவை முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று சொல்லப்படும். அந்த காரணங்கள் தான் எவைன்னு கேட்டா, இன்ப துன்பங்களுக்கு முதல் காரணமாக இருப்பது கண்மம், துணை காரணமாக இருப்பது மாயை, நிமித்த காரணமாக இருப்பது ஆணவம் என்று சொல்லி மும்மலங்களை பற்றி இந்த முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக சைவ சித்தாந்தம் கற்று மும்மலங்களை பற்றி தெரிந்து வைப்பவர்கள் இருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் தெரிந்து வைத்துள்ளார்கள். ஆனா இன்ப துன்பங்களுக்கு முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்ற முறையிலே இந்த மும்மலங்களை பற்றி யார் அறிந்திருக்க முடியும் அப்படின்னா, இந்த சிவஞான சித்தியாரை நம்முடைய சிவஞான சுவாமியுடைய பொழிப்புரையின் துணை கொண்டு கற்றவர்கள் தான் அதை அறிந்திருக்க முடியும். அறிய செய்தி நமக்கு எங்கேயும் கிடைக்காது. அது மட்டுமன்று இந்த செய்தி ஞானாமிர்தம் என்ற அருமையான சாத்திரத்திலே இடம்பெற்றிருக்கின்ற அந்த உண்மையையும் நம்முடைய சுவாமிகள் விசேட உரையை வெளிப்படுத்தி வருகின்றார். தம்முடைய கருத்து இதுதான் உண்மையான கருத்து என்பதற்கு அசைக்க முடியாத ஒரு பிரமாணமாக அந்த ஞானாமிர்தத்தை இங்கே காட்டுகின்றார். எப்படி காட்டுகின்றார்கள், பந்தம் போகம் போகம் நிறுத்தலும் வந்தது மாயை வினை மலத்து என்றார் ஞானாமிர்த நூலுடையாரும். ஞானாமிர்தம் அகவல் 51 என்று கீழ்குறிப்பு தருகின்றார். அந்த காலத்தில் அதை சொல்ல மாட்டார் ஒரே ஆசிரியர்கள். ஆகவே இப்ப நமக்கு தெரியணுங்கிறதுக்காக வேண்டிய அடிக்குறிப்பில் அதை காட்டுகின்றார். 7வது 8வது வரையில் அடிகளில் இடம்பெறுகின்றது இந்த கருத்து. பாருங்க, இதை நிறைய வச்சுக்கணும். பந்தம் போகம் போகம் நிறுத்தல், போகம் நிறுத்தல் தான் இது போத்திருத்துவம் செய்தல். பந்தம் போகம் போகம் நிறுத்தல், பந்தம் வந்து மாயை செய்வது, மாயை செய்வது பந்தம், கண்மம் செய்வது போகம், ஆணவம் செய்வது போகம் நிறுத்தல். ஆக இந்த சித்தியார் பாடல்ல கண்மத்தினுடைய தொழிலை முதல்ல சொல்லி, மாயையினுடைய தொழிலை 2வது சொல்லி, ஆணவத்தின் தொழிலை 3வது சொன்னார். ஞானாமிர்தத்துல கொஞ்சம் அதை வரிசையை மாத்தி வச்சிருக்கிறார். முதல்ல மாயாமனம் செய்யக்கூடிய பந்தம், அப்புறம் கண்மமனம் செய்யக்கூடிய போகம், அப்புறம் ஆணவமனம் செய்யக்கூடிய போத்திருத்துவம். அந்த போத்திருத்துவத்தை போகம் நிறுத்துதல் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஆகவே பந்தம் போகம் போகம் நிறுத்தலும் வந்தது மாயை வினை மலத்து என்றார் ஞானாமிர்த நூலுடையாரம் என்று அருமையான மேற்கோள் காட்டி இந்த கருத்தினை நிறுவுகின்றார்கள். முளை ஆகு பெயர் பாடல்ல முளைன்னு வந்தது அது முளைத்த சக்தி என்று பொருள்படும். முளைத்த சக்தியை வந்து முளைன்னு சொன்னது ஆகு பெயர். சரி, அப்புறம் வந்து அதாவது நகையை வந்து நாம வந்து என்ன சொல்றோம், முளைன்னு சொல்லியிருக்கோம் முளைத்த சக்தியை. அதாவது தங்கத்தையே வந்து நகைன்னு சொன்ன மாதிரி, தங்கம் வந்துட்டா நகை வந்தாச்சு அப்படின்னா அதுல இருந்து நகையை வந்து செய்து கொள்ளலாம் என்பதனால அந்த காரணத்தை வந்து காரியமாகவே சொல்ற மாதிரி இங்க வந்து முளைத்தர் சக்தியை முளைன்னு சொல்லியிருக்கின்றார். முளை தவிடு உமிகள் பந்தத்திற்கும் காரணமாதல் மாத்திரைக்கும் ஓமையாள். அதாவது முளை தவிடு உமிகள்னு உதாரணமா சொன்னதுனால முற்று ஓமையா கொள்ளக்கூடாது. எந்த ஓமையும் வந்து ஒரு உடை ஓமை தான், ஒவ்வொரு காரணத்துக்கு தான் சொல்லியிருப்பாங்க. ஆகவே அந்த காரணத்துக்கு மட்டும் அதை ஓமையா கொள்ள வேண்டும், எல்லாத்துக்கும் கொள்ளக்கூடாது. அதான் சொன்னார்கள், முளை தவிடு உமிகள் பந்தத்திற்கும் காரணமாதல் மாத்திரைக்கும் ஓமையாயின, அவ்வளவுதான். ஆக அப்புறம் ஆசிரியர் இந்த பாடலுடைய இறுதி அடியிலே சொன்னார்களே, இந்த முக்கியமான பாடல், இந்த அளவிலே சுவாமிகளுடைய விளக்க உரை நமக்கு பல அற்புதமான கருத்துக்களை தருகின்றது. இந்த பாடலின் இறுதி அடிதை சொன்னார்களே, இம்மலம் மூன்றினோடும் இருமலம் இசைப்பன் இன்னும். அதுக்கு பொழிப்புரையிற இம்மலங்கள் மூன்றினோடும் கூடியின்று பந்திப்பன வேறும் இருமலங்கள் உள அப்படின்னு சொன்னார்களே, அந்த இருமலங்கள் தான் எவை அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா, அதை அடுத்த பாடலை சொல்கின்றார். மாயையின் காரியத்தை மாயேய மலமதென்றும், ஏயும் மும்மலங்கள் தத்தம் தொழிலினை இயற்ற ஏவும் தூயவன் தனதோர் சக்தி திரோதான கரியதென்றும் ஆய்வர். இம்மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணைந்து நிற்கும். பொழிப்புரை. வேறும் இருமலம் எனப்படுவன ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்றும் தவிர மேலும் இருமலங்கள் எவை அப்படின்னா, மேலும் வேறும் இருமலம், வேறும்னா இவற்றுக்கு வேறாக, வேறும் இருமலம் எனப்படுவன அச்சுகதுக்க விளைவுகளுக்கெல்லாம் இடமாய் நின்று வியாபகமாகிய ஆன்மாவின் அறிவிச்சை செயல்களை ஏகதேசப்படுத்துவது என மேற்கூறி போந்த மாயா காரியமும். மேற்கூறி போந்தன்னா இந்த தத்துவ அதிகாரம் பார்த்தோமே, வித்யா தத்துவங்கள் ஆன்ம தத்துவங்கள் இவற்றினுடைய தோற்றம் தொழிற்பாடு எல்லாம் முந்தைய அதிகரணம் மூன்றாவது இடத்துல பார்த்தோமே. அந்த தத்துவங்கள் அவற்றோடு தாத்விகங்களை பற்றியும் குறிப்பிட்டாரு. விடயபூதம் என்ற பெயரிலே தாத்விகங்களை குறித்தார் அல்லவா. தாத்விகங்கள்ல தான் அந்த உடல் இதெல்லாம் வரும். ஆக அந்த தத்துவ தாத்விகங்கள் அவைதான் மாயாகாயம். ஆமா, அவை வந்து வியாபகமாகிய வியாபகமா விளங்கக்கூடிய ஆன்மாவின் அறிவிச்ச செயல்களை ஏகதேசமா விளங்க வைக்கிறது. அதாவது ஆணவ சுத்தமா அறிவிச்ச செயல்களை தடுத்து விட்டது இந்த தத்துவ தாத்விகங்கள் வந்து ஏதோ சிறிதளவு விளங்க வைக்கின்றது. ஆனா வியாபகமா விளங்கக்கூடியது ஆன்ம அறிவு என்பதை இங்கே நினைவூட்டுகின்றன. அந்த மாயாகாரியம் தத்துவ தாத்விகங்களாய் மாயாகாரியம் தான் நான்காவது மலம். இனி ஐந்தாவது மலம் எது? அவ்வம் மலங்களை அவ்வத்தொழிலிற்படுத்தி பாகம் வருவிக்கும் சிவசக்தியுமா. ஐந்தாவது மலம் எது? சிவசக்தி தான். சிவசக்தியை எப்படி மலம்னு கூறலாம் அப்படிங்கும் போது அந்த விளக்கத்தை பார்க்கணும். அவ்வம் மலங்களை அவ்வத்தொழிலிற்படுத்தி அந்தந்த மலங்களை அவற்றுக்குரிய தொழில்களிலே செலுத்துதல். ஏன்னா அந்த மலங்கள் தாமா தொழிற்படாது, அது சடம். ஆணவம் வந்து அப்படியே முழுமையா மறைச்சு நிற்கும், அது வந்து தானாவே நடக்கும். ஆனா அது கொடுக்கக்கூடிய விபரீத உணர்வு இருக்கின்றதே, அது வந்து அதனுடைய அதை மாயை கூட சேர்த்து அதை கொஞ்சம் தொழிற்படுத்தினாதான் அந்த விபரீதம் அது வரும். அதாவது இருள் வந்து முழுசா மறைச்சு நிற்கும், எந்த பொருளையும் காட்டாது, அது இயல்பான குணம் அது. ஆனா வந்து கயிறை அரவு போலவும் தூணை மனிதன் போலவும் அப்படி விபரீத காட்சியெல்லாம் நிகழணும்னா என்ன செய்யணும்? அந்த இருள் கூட கொஞ்சம் வெளிச்சம் கலக்கணும், அற்ப வெளிச்சம் கலக்கணும். பூர்ண வெளிச்சம் கலந்துட்டா இருளே அடங்கிரும். ஆனா கண் வந்து அற்ப வெளிச்சத்தை தான் விரும்புது, அதனால அற்ப வெளிச்சம் ஒண்ணு சேரும் போது அந்த இருளும் இருள் கொஞ்சம் அடங்கி மிச்சம் உள்ள இருள் இருக்குது அடங்காம இருக்குது, இந்த கொஞ்சம் அற்ப வெளிச்சமும் சேர்ந்துகிட்டது. இப்படி இருளும் சிறிய வெளிச்சமும் கலந்த நிலையில், இருள் தான் அதிகம் வெளிச்சம் கொஞ்சம், இப்படிப்பட்ட நிலையில் விபரீத காட்சி, ஒரு பொருள் வேறு பொருளாக தெரிகிறது அல்லவா. அத மாதிரி அறியாமையை செய்யக்கூடிய ஆணவமலம் விபரியா இருக்கின்றது, சிற்றறிவை செய்யக்கூடிய மாயாமல சார்பும் கொஞ்சம் இருக்கிறது. ரெண்டு சேரும் போது விபரீத உணர்வு இருக்கின்றது. அந்த விபரீத உணர்வு வந்தாதான் இந்த ஆணவ மலங்களுடைய பொல்லாங்கு ஆன்மாவுக்கு புரியும். அப்பந்தான் இந்த மலச்சார்பு நீங்கத்தக்கது. சிவச்சார்பே இந்த பொல்லாங்கை போக்கவல்ல, சிவபெருமானுடைய சார்பே பெறத்தக்கதுங்கிற விழிப்புணர்வு அப்பந்தான் வரும். அதனாலதான் மலங்களை அந்தந்த மலங்களை அவற்றுக்குரிய தொழில்களில் செலுத்த வேண்டி உள்ளது. அதனாலதான் செலுத்துறாரு. மலங்களின் கொடுமையை உயிர் உணர்வதற்கும் சிவபெருமானின் கருணையை உணர்வதற்கும் இதுதான் வழி. அதனால அந்தந்த மலங்களை அதனதன் தொழிலே செலுத்துகின்றார் தன்னுடைய சக்தியினால். அவ்வாறு மலங்களை தொழிற்படுத்தும் சிவசக்தி திரோதான சக்தி என்று சொல்லப்படுகின்றது. அது ஐந்தாவது மலமாக சொல்லப்படுகின்றது. இது உபச்சாரமாகத்தான். ஏன்னா சிவபெருமானை காட்டாமல், சிவசக்தி சிவபெருமானை காட்டக்கூடியது, ஆனா உயிர்களுக்கு சிவபெருமானை காட்டாமல் வினைப்போகங்களையே காட்டிக்கொண்டிருக்கிறது இந்த திரோதான சக்தி. ஏன்னா வினைப்போகளை நுகர்ந்தாதான் வினையை பற்றிய அச்சம் அந்த உயிருக்கு வரும். இப்படி வினை புரியக்கூடிய நிலையிலே ஒரு கர்த்திருத்துவம் போத்திருத்துவம் ஆகியவற்றையெல்லாம், தன்னை கர்த்தா என்று நிற்க வைத்தல் கர்த்திருத்துவம், போகம் நுகர்வோன் என்று நிற்க வைத்தல் போத்திருத்துவம், இப்படி தன்னை கர்த்தா அல்லாத தன்னை கர்த்தாவாக்கி ஒவ்வாத போகங்களையெல்லாம் நுகர செய்கின்ற ஒரு கீழான நிலையிலே என்னை ஆக்கியது எது? எல்லா அனர்த்தங்களுக்கும் மூல காரணமாய் உள்ள இது ஆணவமலம் அல்லவா, அது பண்ணுகின்ற கொடுமை அல்லவான்னு சொல்லி அப்பந்தான் இந்த ஆணவம் கண்மம் நிலையில்லாத இந்த மாயா பிரபஞ்சம் இவற்றின் மீதெல்லாம் அப்பந்தான் பற்று விடும் இந்த ஆன்மாவுக்கு. அப்பந்தான் அது திருவருள் நெறியை தலைப்படும். அதனாலதான் இந்த மும்மலங்களின் கொடுமையை உணர செய்வதற்காக தான் இந்த உயிருக்கு வந்து வினைப்போகங்களையே ஊட்டி வருகின்றது எது? சிவசக்தி. ஆகவே சிவத்தை காட்டாமல் இருக்கின்ற அந்த ஒரு காரணம் பற்றி அதை மலம்னு சொல்வது உபச்சாரம். நோய்வாய்ப்பட்டு இருக்கின்ற குழந்தைக்கு உணவை காட்டாமல் மருந்தையே ஊட்டி கொண்டிருப்பாள் அன்னை இல்லையா. அங்க அந்த இடத்துல அன்னை வந்து உண்மையும் ஆராய்ந்து பார்ப்போருக்கு அது கருணை உள்ள செயல்தான். முதல்ல அந்த நோயில இருந்து அது மீளணும், உணவை உண்ணும் தகுதியை இந்த குழந்தையிடம் ஏற்படுத்தணும், அதற்காக தான் இல்லையா. அத மாதிரி சிவத்தை சாரக்கூடிய தகுதி இந்த உயிர்களுக்கு வரவில்லை. இவை மலத்தை சார்ந்து அதுவே தக்க சார்பு நினைத்துக் கொண்டிருக்கின்றன. ஆகவே மலத்தின் கொடுமையை இந்த உயிர்களுக்கு உணர்த்தி இந்த உயிர்களை சிவச்சார்புக்கு தகுதியானவையாக செய்வோம் என்ற ஒரு கருத்தில் தான் இந்த சிவசக்தியானது உயிர்களை வினைப்போகங்களையே நுகரும்படி செய்து மும்மலங்களையும் தத்தம் தொழிலே செயல்பட வைக்கின்றது. அது பற்றி அங்கே தாயானவர் ரொம்ப கடுமையானவராக தோன்றுவது மாதிரி இங்கேயும் வந்து சிவசக்தி மலம் போல தோன்றுகிறது. ஆகவே அது தோற்றம் தான், உபச்சாரம் தான். அதனாலதான் சொன்னார் திரோதான கரி. கரின்னா செய்வது, திரோதான கரி, திரோதானத்தை செய்வது, மறைத்தலை செய்வது. இப்ப சங்கரன் இன்பத்தை செய்பவன், சங்கரன். அது மாதிரி திரோதான கரி இன்பத்தை செய்வது, இன்பத்தை செய்கின்ற சக்தி. ஆனால் யாரோட சக்தி அது? அந்த மலன்னு சொல்லிட்டவன் அப்போ உண்மையிலே இது வந்து அசுத்தமானதா அப்படின்னா அது யாரோட சக்தி? தூயவன் தனதோர் சக்தி. ஆகவே தூயவனுடைய சக்தி தான் இந்த திரோதானம். அதனால இது உண்மையில் மலமாக இருக்க முடியாது என்பதை எப்படி உச்சுணர் வைக்கின்றார் பாருங்க, தூயவன் தனதோர் சக்தி என்று. ஆகவே இந்த உபச்சார மலமாகிய இந்த திரோதான சக்தி ஐந்தாவது மலம். இதோடு சேர்த்து ஆய்வர் இம்மலங்கள் ஐந்தும் அணுக்களை அணிந்து நிற்கும், அவ்வ மலங்களை அவ்வத்தொழிலில் படுத்தி பாகம் வருவிக்கும். அந்த மலங்களுடைய சக்தியை தேய்த்தல், உயிருக்கு பக்குவத்தை ஏற்படுத்துதல், இதுதான் பாகம் வருவித்தல். பாகம் வருவிக்கும் சிவசக்தியுமா அவற்றுள் மாயாகாரியம் மாயையில் அடங்கும் ஆயினும், மாயாகாரியத்தை மாயையில் அடக்கிடலாம் ஆயினும், எதனால இதை நாலாவதா சொல்லியிருக்காங்க மாயாகாரியத்தை? இதை மாயா காரியம்னு சொல்லுவாங்க, மாயேயம்னு சொல்லுவாங்க, ரெண்டும் ஒன்றுதான். ஏன் இதை வந்து மாயையில் அடங்குனாலும் தனியா ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பந்தித்தற்கப்படும் வேற்றுமை பற்றி. ஆமா, பந்தப்படுத்துறதுல வேற்றுமை இருக்கு. மாயை பந்தப்படுத்துவதற்கும் மாயாகாரியம் பந்தப்படுத்துவதற்கும் வேற்றுமை இருக்கு. அந்த வேற்றுமை பற்றி மாயேய மலம்னு வேறு வைத்து எண்ணப்படும், மாயேய மலம் என வேறு வைத்து எண்ணப்படும். அம்மலங்கிற்கு அனுகூலமாய் நின்று செய்யும் சிவசக்தி பராசக்தியின் அடங்குமாயும். ஏன் திரோதான சக்தி வந்து அதுதான் மலங்களுக்கு அனுகூலமாய் இருந்து செய்கின்ற சக்தி, திரோதான சக்தி. அந்த திரோதன சக்தியை சிவசக்தி தான், அது சிவசக்தியில் அடக்கீரனா இருந்தாலும் தொழில் வேற்றுமை பற்றி உபச்சாரத்தால் திரோதாஜி என வேறு வைத்து எண்ணப்படும். தொழில் வேற்றுமை என்ன வேற்றுமைனா, வினைப்போகங்களை ஊட்டுதல் என்ற தொழிலை செய்யும் பொழுது திரோதான சக்தி. அப்படி வினைப்போகங்களை நுகர்ந்து நுகர்ந்து பக்குவம் வந்த உயிருக்கு சிவபோகத்தையே ஊட்டி நிற்போம், அப்போ அது அருட்சக்தின்னு சொல்லப்படும், பராசக்தின்னு சொல்லப்படும். ஆக அருட்சக்தி ஆகிய அந்த பராசக்தியும் கருணைதான், திரோதான சக்தியும் கருணைதான். ஆனால் அருட்சக்தி அறக்கருணை என்று சொல்லப்படும், திரோதான சக்தி மரக்கருணை அல்லது கருணை மரம் என்று சொல்லப்படும். ஆக தொழில் வேற்றுமை பற்றி உபச்சாரத்தால் திரோதாய், அதுவும் மறைத்தல் சக்தின்னு சொல்றது உபச்சாரம் தான். என்ன, தாய் உணவை மறைத்து மருந்தையே ஊட்டுகிறாள்னா உணவை மறைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோட மறைத்து வைக்கிறாள்? இல்லை, அந்த உணவை உண்ண செய்ய வேண்டும், அந்த தகுதியை வரவழைக்க வேண்டும் என்பதுதானே. ஆகவே அங்கே தாய் உண்மையில் உணவை மறைக்கவில்லை. அது மாதிரி இந்த சிவசக்தி உண்மையில் சிவத்தை மறைக்கவில்லை. அந்த சிவத்தை அறியும் தகுதியை இந்த ஆன்மாவிடம் ஏற்படுத்துவோம் என்ற நோக்கில்தான் சிவத்தை அறிவிக்காமல் இருக்கின்றது. ஆகவே அது மறைத்தல்னு உண்மையான நாம பொருளை சொல்லக்கூடாது. மறைத்தல் என்பது உபச்சாரம் தான். அதனாலதான் முதல் சூத்திரத்துல ஒரு இடத்துல சொல்லும் பொழுது, இந்த மறைத்தல் தொழிலை பற்றி சொல்லும் பொழுது பாவனைன்னு சொல்லியிருக்கார். அந்த பாடல்ல பாவனை என்பது மறைத்தல் தொழிலை குறித்தது. ஏன்னா மறைத்தல் சுவாமிக்கு இயல்பு கிடையாது, அதனால அந்த மறைத்தலை பாவனைன்னு சொன்னார். அற்புதமான நம்ம சுவாமிகள் விசேட உரை தந்திருக்கின்றார்களே, அதை இந்த இடத்திலே நாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே உபச்சாரத்தால் திருவதாயி என வேறு வைத்து எண்ணப்படும். இவ்வாறு இவ் ஐந்து மலமும் உயிர்தோறும் நின்று செய்யும் பந்த வேறுபாடு கண்டுகொள்க. ஒவ்வொரு மலமும் ஒவ்வொரு மாதிரி பந்திக்கும், அதை கண்டுகொள்க என்று சொன்னார். திரோதான கரின்னா என்ன பொருள்? திரோதானத்தை செய்வது என்னும் பொருட்டாய வடசொல் தான் சங்கரன் எடுத்துக்காட்டு சொல்லி சொன்னேன். இன்பத்தை செய்பவன் சங்கரன், இன்பம் விளைத்தடி சங்கரன் எம்பிரான் சொல்வான். அது மாதிரி திரோதானத்தை செய்கின்ற பொருள் திரோதான கரி, இது சமஸ்கிருத சொல், அதையும் சொல்லிட்டான். மலம் மாயை கண்மம் மாயேயம் திரோதாயி வண்ணி சலமாறும் பிறப்பிறப்பில் தங்கி இத்தரை கீழ் மேலும் நிலையாத கொள்ளி வட்டம் கரங்கன நிமிடத்தின்கண் அலமாறும் இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும் அன்றே என்று கூறினார். மேற்கூறி போந்த பிறப்பிறப்புகள் எல்லாவற்றிற்கும் காரணம் இவ் ஐவகை மலங்களுமா? ஆக மேற்கூறி போன்ற பிறப்பிறப்புகளுக்கெல்லாம் எது காரணம்னா இந்த ஐவகை மரங்கள் தான் காரணம். ஆகையினால இந்த ஐந்து மரங்கள் தான் இருக்கும் வரை, சார்ந்திருக்கும் வரை பிறப்பு இறப்பாகிய தொடர்ச்சி விடாது. அலமாறும் அப்படின்னா சுழலும் அர்த்தம். அலமரல் தெருமரல் ஆயிரண்டும் சுழற்சி தொல்காப்பிய சொல்லியிருக்கிறார். அலமரல் சொன்னாலும் என்னதுதான், சுழற்சி தான். அலமரும் அப்படின்னா சுழலும். அலமரல்னா சுழற்சி, தெருமரல்னாலும் சுழற்சி. இங்க அலமரல்ங்கிற சொல் எப்படி சொல்லப்பட்டிருக்கு, அலமரும். ஆக அலமரல் அப்படின்னு சொன்னா சுழற்சி, அலமரும் அப்படின்னு சொன்னா சுழலும். அலமருங்கிறது அலமாறும் சொல்லியிருக்கு. அலமரும் என்றுதான் இருக்கணும், எதுகைக்காக வேண்டி அலமாறும் நீட்டியிருக்காங்க. ஏன்னா மற்ற முதல் சீர்கள் எல்லாம் மாவண்ணா வந்திருக்கு. மல மாயை மாவண்ணா, சல மாறும் நில யாத ஆவண்ணா வந்திருக்கு. அதுக்கு ஏற்றபடி ஓசைக்காக அலமாறும் நீட்டிக்கிட்டாங்க. இப்படி நீட்டும்படி நீட்டிக்கொள்ளலாம், அதான் சுவாமிகள் சொல்லியிருக்காங்க பாருங்க. அலமரும் அலமாறும் என நீட்டும்படி நீட்டல், அலமருன்னு சொல்ல வேண்டியத அலமாறும்னு நீட்டி சொல்லியிருக்கின்றார். நீட்டும்படி நீட்டல் அப்படின்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்கின்றார் நீட்டும்படி நீட்டல். ஆமா, அந்த கவிஞனுக்கு அந்த உரிமை உண்டு, நீட்டும் இடத்திலே நீட்டிக்கொள்ளலாம், குறுக்கணும்னு நினைச்சா குறுக்கிக் கொள்ளலாம், செய்யுள் ஓசையை காப்பதற்காக இதையெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். மன்னி அலமாறும் அப்படின்னா இந்த மலங்கள் ஐந்திலையும் நிலை பெற்றதுனால பிறப்பிறப்புகளில் சுழன்று வருகிறது. மழை பெய்து குளம் நிறைந்தது அப்படின்னா மழை பெய்ததுனால குளம் நிறைந்தது. அது மாதிரி இந்த ஐந்து மலங்களோடும் நிலை பெற்றதுனால ஆன்மா பிறப்பிறப்பில் சுழல்கிறதுன்னு காரண காரிய பொருட்டாய் நின்றது. அதான் மன்னி அலமாறும் என்பது மழை பெய்து குளம் நிறைந்தது என்றார் போல காரண காரிய பொருட்டாய் நின்றது என்று சொன்னார். இறைவன் ஆணையால் உயிர் நடக்கும் என இன்றும் கூறியது அவ் அலமரலை நீக்கும் வாயில் உணர்த்துதல் பொருட்டு. இறைவன் ஆணையால் தான் உயிர் வந்து பிறப்பிறப்பெல்லாம் செய்யும் அப்படின்னு கண்மமலத்தை பற்றி சொல்லக்கூடிய அந்த அதிகரணத்திலே சொல்லிட்டாங்க. அதான் மேற்கூறி போந்த பிறப்பிறப்புகள்னு சொன்னாங்க. பொடிப்புறையிலையும் கண்மமலத்தை பற்றி சொல்றது இரண்டாம் அதிகரணத்துல தான் பிறப்பிறப்புகளெல்லாம் சொல்லியிருக்குதே. அந்த பிறப்பிறப்புகள் எதுவரை இருக்கும்னா இந்த ஐந்து மலங்களோடும் உயிர் நிலை பெற்றிருக்கும் வரை பிறப்பிறப்புகள் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ இறைவன் ஆணையினால் இந்த பிறப்பிறப்புகள் வரும்னு சொல்லும் பொழுது நமக்கு ஒரு விழிப்புணர்ச்சி ஆகும். அப்போ அந்த இறைவனை நாம சரண் புகுந்துட்டா இந்த ஐந்து மல சார்பு நீங்கி பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நாம் விடுபட்டு கொள்ளலாம் அப்படின்னு நமக்கு ஒரு உபாயம் சொல்வது போல. என்னன்னா நீ இந்த ஐந்து மலங்கள்ல இருக்க வரைக்கும் பிறப்பிறப்புகள் உங்களை விடாது அப்படின்னு மட்டும் சொன்னா ஐயோ எப்படித்தான் மீள்வதோ கேட்கும் போது ஒரு அச்சம்தான் வரும். அப்ப என்னன்னா ஐந்து மலங்களில் இருக்கும் வரை இறைவன் ஆணையால் இந்த உயிர் பிறப்பிறப்பில் சுழன்று வரும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ அந்த ஆணை தருகின்ற அந்த இறைவனே சரண் புகுந்துட்டான். அவன் ஐந்து மலங்களையும் போக்கி இந்த பெரிய சுழற்சி பிறப்பிறப்பு சுழற்சியிலிருந்து நம்மை காப்பாற்றி விடுவான் அப்படிங்கிற உணர்வு வருது இல்லையா, அதான் இல்லையா. அதனாலதான் அந்த சுழற்சியை நீக்கும் உபாயத்தை உணர்த்துகின்றார். அது முன்னர் வகுத்து கூறப்படும். வருகின்ற பாடல்கள்லாம் அந்த சுழற்சியை பிறப்பிறப்பு சுழற்சியை நீக்கக்கூடிய உபாயங்களை நல்லா விளக்கி சொல்லக்கூடிய பாடல்கள் வர இருக்கின்றன. இவை மூன்று செயலானும் மலங்கள் இத்துணைய